அப்ரமேயோஹ்ருதே கேஜ பத்மநாபோமர பிரபு விஸ்வகர்மா மனஸ்தட்டா சவிஷ்ட சவிரோ த்ருவ அக்ராஹ்யஸ்வத கிருஷ்ணோ லோஹிதாட்ச பிரதர்சன பிரபூத திருககுப்தாம பவித்ரம் மங்களம் பரம். பகவானுடைய திவ்யமான நாமாக்கள். நாம வைபவம் ரொம்ப பெரியது. சாதாரணமாக வாக்கினால சொல்லக்கூடியது இல்லை. எதோ வாச்சோ நிவர்த்தந்தேன்னு ஸ்ருதிகள் எல்லாம் அந்த பரதத்துவையும் பரதத்துவத்தினுடைய வைபவம் சொல்ல முடியாதுன்னு சொல்றது. பகவானே பகவத்கீதையில நான்தோஸ்மி திவ்யானாம் விபூதினாம், என்னுடைய திவ்யமான விபூதிகள் அதனுடைய குளோரிங்கிற அத அதுக்கு முடிவில்லை. வேதங்கள் எல்லாம் சொல்லிக்கொண்டே போறது, ஆனா அதனாலையும் அடைய முடியலை. அதனால்தான் ஏதோ வாசோ நிவர்த்தந்தே அப்ராப்திய மனசாதா, மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாதானவதாக அப்படின்னு அந்த நாமாக்களுடைய வைபவத்தை சொல்லும். அதுல பகவானுடைய நாமாக்கள்ல சவிரோ துருவஹா அப்படிங்கிற நாம வரைக்கும் நேற்று பார்த்தோம். சவிரஹா புராதனா, இவ்வுலகங்கள்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாலேயே அவர் இருந்தவர். ரொம்ப பழமையா இருக்கிறதுனா அவருக்கு தவிரன்னு பேர். இதுக்கு முன்னால தவிஷ்டஹான்னு ஒரு பேர் சொன்னேன். தவிஷ்டஹான் எல்லாரோட பருமனா இருக்கிறவர் அப்படிங்கிற அர்த்தம். இது தவிரஹா, தவிரஹான்னு ரொம்ப புராதனமானவர், காலத்தை கடந்தவர். இந்த காலம்தான் இவரது என்று சொல்ல முடியாது. காலம் உண்டாகிறதுக்கு முன்னால இருந்தவர். காலம் உண்டான பிறகு காலத்துல எல்லா பொருளும் இருக்கு. எந்த பொருள் நீங்க சொன்னாலும் அந்த பொருளானது அந்த காலத்துல இருந்தது. சோ காலமானது எல்லாத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்க. ஆனா காலம் உண்டாகிறதுக்கு முன்னாலேயே பரமாத்மா இருந்தார். பரமாத்மா தான் காலத்தை சிருஷ்டி பண்ணினார். எப்படி சிருஷ்டி பண்ணினார்? சூரியனையும் சந்திரனையும் சிருஷ்டி பண்ணக்கூடியதான வாயிலாக காலத்தை சிருஷ்டி பண்ணினார். அப்படி காலத்தை சிருஷ்டி பண்றதுக்கு முன்னாலும் அவர் இருக்கார், காலம் அழிந்த பிறகும் அவர் இருக்கார். காலம் அழிந்த பிறகு எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டேன்னா, சூரியனும் சந்திரனும் அழிஞ்சு போயிடுச்சுன்னா பிரளயத்துல அதுக்கப்புறம் காலம் கிடையாது. காலத்தை கணக்கிடுறவாளே இல்லை, காலமும் இல்லை அப்படின்னு. ஆனா அப்பவும் என்ன இருக்க, சாட்சி விஜயதே தவமூர்த்திரேகா அப்படின்னு இந்த சாட்சி சுரூபமான பரம்பொருள் மட்டும் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் புராதனர். அதுக்கப்புறம் துருவஹான்னு பேர். துருவஹான சாஸ்வதா ஸ்திரஹா அசையாதவர். அசையாதவர்னு சொன்னா அசையறதுக்கு காரணம் இல்லை, அசையில அசைய முடியாது. ஏன்னா எல்லாவற்றையும் வியாபித்திருக்க. அசையணும்னா ஒரு இடத்துல இருந்து தான் இல்லாத இடத்துக்கு போனாதான் அது அசையறதுன்னு பேர். கச்சதீனா என்ன அர்த்தம்? போகிறார், செல்கிறார். செல்கிறார்னா என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல இருக்கிறவர் அந்த இடத்தை காலி பண்ணி அடுத்த இடத்துக்கு போறார், அதான் செல்கிறார்னு அர்த்தம். இருக்கிற இடத்துலதே போனா அதுக்கு கச்சதின்னு சொல்லப்படாது. பூர்வ தேச சம்யோக நாச பூர்வக உத்தர தேச சம்யோகா, தான் இருக்கக்கூடியதான இடத்தை விட்டு விட்டு இன்னொரு இடத்துக்கு போறது, அதான் கச்சதீங்கிற பதத்துக்கு அர்த்தம் இல்லையா? ஒரு இடத்துல இருந்து இப்படி இப்படி ஆடினேன்னா சலத்தின்னு சொல்லணும். மரத்துக்கு மேல களை என்ன பண்றது? சலதி. மரம் வந்தது கிளையாது சாக்கா கச்சதின்னு சொல்லப்படாது. மனுஷியா கச்சதி. ஒரு இடத்துல ஒரு கிராமத்துல இருந்து இன்னொரு கிராமத்துக்கு போறாரு மனுஷன். அந்த இடத்துல இருந்து அசைஞ்சால் அதுக்கு சலதே ஸ்பந்ததே ஏதோ சொல்லுங்க. அதே மாதிரி இவர் எங்கேயும் போறதே இல்லை, சாஸ்வதமாக இருக்கிற இடத்துலயே இருந்துட்டு இருக்கார். ஏன்? போறதுக்கு வேற இடம் இல்லை அவருக்கு. ஆகையால் அவருக்கு துருவகான்னு சொல்றேன். இப்ப துருவகாங்கிறது வித்ரபம் ஸ்பேஸ் தான் சொன்னேனா, வெள்ளிருக்கு. சோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல செல்வது இல்லை அப்படின்னு சொன்னா, அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறதுனால், அவர் இல்லாத இடமே இல்லாததுனால் அந்த இடத்துக்கு இவர் இதை காரியம் பண்ணி போக முடியாது. ஆகையால் துருவா அசையாதவர், எங்கேயும் செல்லாதவர். ரைட். ஆனா இந்த துருவகாங்கிறதுக்கு ஒரு வேற ஒரு அர்த்தமும் உண்டு. துருவம்னு ஒரு நட்சத்திரம், போல் ஸ்டார்னு சொல்றேன் பார்த்தல, அந்த துருவ நட்சத்திரமானது குளோபல் நீங்க பார்த்தீங்களா, சாஞ்சி இருக்கும், அந்த மேல ஒரு இடம் இருக்கும், அதை வச்சுட்டு அப்படியே இந்த குளோபல் சுத்தி கொண்டே இருக்கும். இந்த இந்த மேல இருக்க குளிக்கிறான இடத்துக்கு போல் ஸ்டார், நார்த் போல் சவுத் போல் அந்த இடமானது புருவகான்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த குளோபு சுத்தி கொண்டிருந்தாலும் பூமி சுத்தி கொண்டிருந்தாலும் அது சுத்தாதா, அது நடுவில் அங்கே இருக்கு. அது இந்த துருவ பதம், அது துருவங்கிறது இந்திர பதவி எப்படியோ அக்னி பதவி எப்படியோ துருவங்கிறது ஒரு பதவி. இந்த துருவ பதமானது எப்படி கிடைத்தது அப்படின்னு சொல்றதுக்கு பாகவதத்துல மனுக்குடைய வம்சத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது மனு சதரூபா அப்படின்னு ஆரம்பிச்சது. அவ அதற்கு பிறகு புலத்தேர் புலகர் அசிரே வதட்டர் இப்படிப்பட்டதான குழந்தைகளை, பத்து குழந்தைகள், அதுல பத்தாவது தசமஸ்து நாரதா அப்படின்னு பத்து பேரையும் உண்டு பண்ணி அதுல உண்டு அந்த வம்சத்துல உத்தானபாதர் அப்படின்னு ஒரு குணாத்மா. அந்த உத்தானபாதருக்கு இரண்டு குழந்தைகள், பிரியவிரதர் உத்தானபாதர்னு ரெண்டு பேர். அதில் முதல்ல உத்தானபாதருடைய சரித்திரத்தை சொல்றார் சுகஸ்வாமி. அந்த உத்தானபாதருக்கு உத்தான பாதர் பேர் பாருங்க, எப்பொழுதும் பாதங்களை மேலே வைத்துக் கொண்டிருப்பார் அப்படின்னு என்ன அர்த்தம், எப்பொழுதும் தர்ம சிந்தனையோடய இருந்துட்டு இருக்கார். அப்படிப்பட்டதான அவருக்கு ரெண்டு ஆத்துக்காரிகள், சுநீதி சுருச்சி. இதெல்லாம் கதை. சுநீதி அப்படின்னா என்ன அர்த்தம், நல்ல நீதியோட இருக்கிறவள், நல்ல வழியில இருக்கிறவள், எப்பொழுதுமே நல்ல அபிப்பிராயத்தை நல்ல எண்ணத்துல இருந்துட்டு உலகத்துக்கு நல்லது பண்ணணும் எனக்கூடியதான எண்ணத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறவள். ரெண்டாவது அர்த்தத்துக்கு சுருச்சின்னு அந்த பேர்லயே இருக்கு. ருச்சின்னா என்ன அர்த்தம், டேஸ்ட், நல்ல டேஸ்ட், எது எது நன்னா இருக்கோ அதை என்ஜாய் பண்ணணும், தப்பு வழியில போகல, ஞாபகம் உலகத்துல இருக்கிறது எது நன்னா இருந்தா அதை நம்ம அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்திலேயே இருக்கிறவள். இப்ப இதுல தப்பு வழியும் போகலாம் நல்ல வழியிலையும் இருக்கலாம். சுநீதின்னு சொன்னா எது நல்லதோ அதை மட்டும்தான் அனுஷ்டம் பண்ணணும், மற்றத இருக்கா. இப்படி இருக்கிற காலத்துல ராஜாவுக்கு கொஞ்ச நாள் ஆனப்பறம் சுநீதி மேல ஒரு அருச்சி ஏற்பட்டு அவளை தள்ளி வச்சிருக்கல. ஆனா தள்ளி வச்சோம்னா அவளோட பேசறது இல்லை, அவ்வளவுதான். ஆனா அந்த சுநீதினுடைய பையன் துருவஸ்வாமி, இந்த துருவஸ்வாமியும் சுருஜனுடைய பையனா இருக்கக்கூடியதான உத்தமனும் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்பா கிட்ட விளையாடிட்டு இருந்தா. விளையாடிட்டு இருக்கும் பொழுது உத்தமனானவன் சுருஜனுடைய குழந்தை அப்பா மடியில உட்கார்ந்துட்டு இருந்தார். அப்பொழுது இந்த குழந்தை என்ன பண்ணிட்டு, நானும் அப்பா மடியில உட்காரணும்னு பார்த்தது. பார்த்தா அந்த குழந்தை இவனை உட்கார விடல. அப்பா என்னாச்சுன்னு, இவர் உட்கார விடலைன்னு சொல்லும் பொழுது அது சுருஜி வந்து, நீ இப்ப உட்கார முடியாது அப்பா வழியில, அப்பா மடியில உட்காரணுமே ஆனால் நீ என் வயத்துல பிறக்கணும் அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டார். இந்த குழந்தைக்கு கோபம் வந்துடுச்சு. கோபம் வந்ததுன்னா அழுக வந்தது, அவ்வளவுதான் அழுக வந்தது. அழுதா குழந்தைகள் அழுதா எங்க போவா, அப்பா அடிச்சா எங்க போவா, அம்மா கிட்ட தான் போவா, அம்மா கிட்ட போவா. போகும்போது இது போல நடந்ததுன்னு சொல்லி அழுதான் குழந்தை. அப்பா அந்த அம்மா சொல்லிட்டான், எனக்கு கையால் ஆகாது, நான் சொன்ன வார்த்தை ராஜா எடுத்துக்கிறது இல்லை, அதனால நான் நல்லா யோஜனை பண்ணி பார்த்தேன். இப்ப என்ன வேற எப்படி, நான் பத்ம பலாக லோச்சனாது துக்கச்சிதந்தே மிருகயா விகிஞ்சனா, பத்ம பலாக லோச்சனா தாமரை கண்ணனாக இருக்கக்கூடியதான பரம்பொருளை தவிர உன்னுடைய துன்பத்தை போக்கக்கூடியவர் வேறொருவரை நான் காணவில்லை அப்படின்னு. எது சொன்னாலும் சுருச்சி அது ரைட்டு தான், எதுர்பகாய உதரே கிரகிதா, பாபம் பண்ணினதான அதிருஷ்டம் பண்ணாம இருக்கக்கூடியதான என்னுடைய வயத்துல நீ பிறந்தது தப்பு தான்பா, என்ன பண்றது, அந்த அம்மா சொன்னது ரைட்டு தான் அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு வேற வழி இல்லை, பரமாத்மாவை நீ தியானம் பண்ணு, அவரத்தான் நல்ல பதத்தை கொடுப்பார் அப்படின்னு உன்னுடைய துன்பம் போறதுக்கு இது ஒரு வழிதான்னு சொல்லி கொடுக்க அந்த குழந்தை அம்மா வார்த்தையே ஒரு ரொம்ப வசதியா நினைச்சிருந்து அப்பாட்ட கிளம்பிடுச்சு. ஏண்டான அவரை பார்க்கணும், தபஸ் பண்ணணும். அப்பொழுது நாரதர் எதிர்க்க வர, எதிர்க்க வந்து அவரை கொஞ்சம் அசைச்சு பார்த்தார். இதெல்லாம் சும்மா தபஸ் இருந்ததுலாம் ரொம்ப நமக்கு நடக்காத காரியப்பா, அதெல்லாம் முனிவர்களுக்கு தான் ஆகும், நம்ம பிராணாயம் பண்ணோம் அது பண்ணோம், அதெல்லாம் பகவான் சும்மா அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, நீ பாட்டு காத்துப்பா, ரெண்டு நாள் ஆனால் உன் கோபம் குறைஞ்சு போயிடும் அப்படின்ட்டு அவர் அவர் சொன்னார். ஏன்னா அவர் ஃபார்மா இருக்க, இந்த துருவஸ்வாமி தான் எடுத்துள்ளதான கொள்கையை விடுறதில்லை. சொன்ன இதை பாருங்க, எங்க அம்மா சொன்னான், நாண்யம் ததா பத்ம பலாச லோச்சனா, தாமரக்கண்ணன் ஒருவரால் தான் போக்க முடியும் என்னுடைய துன்பத்தையும் சொல்லியிருக்க, ஆகையால் அவரை பார்க்கறதுக்கு நான் போயிட்டு இருக்கேன். அவரை பார்க்கறது உங்களால சகாயம் பண்ண முடிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா உங்க வழியில நீங்க போங்க. அந்த ஃபார்ம் கன்விக்ஷன் இதை பார்த்தா சந்தோஷப்பட்ட. அப்புறம் நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு ஆரம்பிச்சு அஞ்சு வருஷ குழந்தை, அந்த குழந்தைக்கு அந்த பகவத் தத்துவத்தை உபதேசம் பண்ணினார். சுனாசம் சுப்ருவம் சாரு கபோலம் சுரசுந்தரம் தருணம் தருணோட்டேயமருணோட்டே கதாதரன் அப்படின்னு சொல்லி அவருக்கு பிரசன்னவதனம் சாந்தம், பிரசன்னவதனமா இருப்பார், சாந்தமா இருப்பார், பார்க்கறதுக்கு அழகா இருப்பார், எப்பொழுதும் மனசுல முந்திரி கூட கசங்க சக்கர கதா பத்மா, நாலு கைகள்ல சங்கம் சக்கரம் கதை தாமரை இவர்களோட இருந்துருப்பார், நின்று வனம கேயூரம் வனமாலினம், கேயூரத்தை கொண்டிருப்பார், தோல் வளையங்கள் இருக்கும் வனமாலிய கொண்டிருப்பார், இப்படி விசேஷமாக பட்டு வஸ்திரத்தை கட்டிட்டு முன்சிரிப்போட எதிர் நிற்கார் அப்படின்னு இப்படி தியானம் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு துவாதசாஸ்திர மந்திரத்தை குழந்தைக்கு உபதேசிக்கணும். இதை நீ விடாம ஜபிச்சுனா பரமாத்மா வந்துடுவார் அப்படின்னு சொல்ற. அங்கிருந்து போய் நதிக்கரையில போய் உட்கார்றான் திருவஸ்வாமி, உட்கார்ந்து சொன்ன மாதிரியே ஜபம் பண்ணினா பதினஞ்சு நாள் ஆச்சு பகவான் பிரத்யட்சமாக, இவர் என்ன இருக்கார் இப்படி சொன்ன பிரத்யட்சமாயிட்டு வர்றது, பதினஞ்சு நாள் ஆச்சு பிரத்யட்சமாகல விடல, இந்த பதினஞ்சு நாள் ஆச்சு ஆகாதனால இனிமேல் என்ன பண்ண வெறும் தீர்த்தத்தை மட்டும் சாப்பிடப்பட ஆகாரத்தை நினைச்சு போயிட்டான். சரி, அதுக்கப்புறம் ஒரு மாதம் ஆச்சு பிரத்யட்சமாகல, என்ன பண்ணினா வேறும் ஜலத்தை தான் குடிப்பேன் அதை தவிர வேற ஒண்ணும் இல்லைன்னு, அப்பவும் பிரத்யட்சமாகல, இன்னொரு மாதத்துல ஜலத்தையும் குடிச்சு நிறுத்திவிட்டார். இப்படி வரிசையா ஒண்ணு ஒண்ணு நிறுத்திவிட்ட கடைசியில வெறும் பிராணாயாமத்தை பண்ணி பிராணனையும் பந்தனம் பண்ணி அது கருத்து தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். எப்ப பிராணபந்தனம் சோம்யமனஹா பிராணனை நிறுத்திவிட்டாரோ உலகங்கள்லாம் அசையிருந்து நிக்க ஆரம்பிச்சு, தேவதைகள்லாம் பார்த்தாலும் என்ன இப்படி காத்தையே உள்ள ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுக்கிட்டார் இவர் அப்படிங்கிற மகாவிஷ்ணு போய் சொல்லும் பொழுது மகாவிஷ்ணு அங்கிருந்து துரஸ்வாமியை அனுகிரகம் பண்ணணும்னு வரார். வர சமயத்துல தன் எந்த வேஷத்தோட வர்றது, என்ன மற்றவர்களுக்கு இத்திஹாசம் தெரியும் புராணம் தெரியும் வேதங்கள் தெரியும், ஏதோ ஒரு வேஷத்துல போனா இவர் தான் பரமாத்மா என்று கண்டுபிடிப்பார், ஆனா இப்பவோ இந்த குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது, எந்த மந்திரம் என்ன சொல்லி கொடுத்தாரோ ஒன்றும் தெரியலையேன்னு நாரதரை கூப்பிட, நாரதர் என்ன சொன்னார்னா இது போல தத்துவத்தை நான் உபதேசம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி வேஷம் கட்டிட்டு பகவான் எதிர்க்க வந்து நிற்கிறார். பகவான் நிற்கிறார், அப்ப பகவானுக்கு இந்த சுவாமி கண்ணை திறக்கல. எந்த பகவான் மணிக்கணக்கில் அவரை பார்க்கறதுக்கு வைகுண்டத்துல கட்டமோ, யோ மிருக்ய தேகஸ்தகிருஹீத பத்மயா ஸ்ரீயேதரைரங்க விமிருக்யமானயா, மகாலட்சுமி தாயார் உட்பட தங்க தட்டுல தாமரைகளை வச்சுட்டு பகவான் பாதங்களை போட்டு நமஸ்காரம் பண்ணணும் ஏகாந்தமாக நினைத்தார். அவளுக்கும் ஏகாந்த சேவை கிடைக்கலையோ, அப்படிப்பட்டதான பகவான் எங்கிருந்து நிக்கிறாராம் துருவஸ்வாமிக்கு முன்னால, துருவஸ்வாமி கண்ணு திறக்கல, பார்த்தார் எப்படி இருக்கும் பார்க்க என்னையா விஷயம்னு பார்க்கிறார். உள்ளூர சமாதியில அதே சொல்லுவதுல புருஷம் வனமாலினம் அப்படிங்கிற அந்த ஸ்வரூபம் சொன்னதை அப்படியே பார்த்து கொண்டிருக்க குழந்தை, ஏன்னா அதுக்கு லௌகிக்கமான விஷயம் தெரியல, ஒரு அட்ராக்ஷன்ஸும் தெரியல, அது சர்வதா சர்வத்தாலும் இதை நினைச்சது தான் வேணும். இது பல விசேஷமான கர்மா, கவனத்துக்கு நிஷ்காம கர்மா இல்ல, அப்பா மணியில உட்காரணுங்கிற ஒரு ஆசைக்காகத்தான் பண்ணினான் திருவன், ஆனா விவகாரம் என்னாச்சு பகவான் எதிர்க்க வந்து நிக்கிற வந்து நின்று இது போல சொன்னதுமே மனசுல இருக்கக்கூடியதான அந்த சமாதியை கலைச்ச, சமாதியை கலைச்சதுமே உள்ள இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் அது மறைஞ்சது, பீரிட்டு கண்ணை திறந்து வெளியில பாக்குற, பார்த்தா எந்த ஸ்வரூபம் உள்ள காணப்பட்டதோ இத்தனை நேரம் எந்த ஸ்வரூபத்தை விடாம பார்த்து கொண்டிருக்காரோ அதே ஸ்வரூபம் எதிர்க்க நிக்கிறது. நிற்கும் பொழுது அவர் பார்த்தார், கண்ணால் ஜலத்தை விட்டு அழ ஆரம்பிச்சார். ஏண்டன்னார், உமா ஸ்தோத்திரம் பண்றது எனக்கு ஒன்றும் தெரியாது, அதெல்லாம் சொல்வாளே அம்மா சொல்வாளே கதையில சொன்னா அவளை சிந்தித்தார் அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் எனக்கு ஒன்றும் இப்ப ஞாபகம் இல்லையேன்னு பார்த்தார். ஒன்றும் கவலைப்படாத, உன் மனசுல என்ன இருக்கோ அது தீர்மானம் பண்றதுக்காகத்தானே என்னுடைய கர்மா இல்ல. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்பிரதாம, அதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன் கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி, பஸ்வர்த்த பாலம் கிருபயா கபோலே அப்படின்னு வேதமயமான சங்கம் அவர் கையில் இருக்கக்கூடியதான சங்கமானது எல்லா வேதங்களும் சேர்ந்து இருக்கக்கூடியதான உருவம். எப்படி அம்பாளுக்கு சொல்லும் பொழுது ராகஸ்வரூப பாசாச்சியா, உங்க ஆசையெல்லாம் அம்பாள் கையில பாசமா இருக்கோ, உங்களுடைய கோபமெல்லாம் அம்பாளுடைய கையில எப்படி குரோதமாக அங்குஷமாக இருக்கோ, உங்களுடைய லோகத்தில் இருக்கக்கூடியதான பஞ்சபூதங்கள் அம்பாளுடைய கையில ஐந்து அம்புகளாக இருக்கோ, மனசானது உங்க அம்பாள் கையில வில்லாக இருக்கோ, அதே மாதிரியே பகவானுடைய கையில இருக்கக்கூடியதான சங்கமானது வேதங்களுடைய ஒரு சுரூபம், வைதிகமான ஞானம் அது. இந்த ஞானம் அப்படியே அதுல அந்த சங்காகாரமாக இருக்கு. அதே போல உலகத்தில் இருக்கக்கூடியதான சகல கிரியைகளும் கிரியாசக்தி எல்லாம் சக்கர ரூபமாகத்தான் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது பகவான் என்ன பண்ணினான்னா, அந்த கப்போலத்துல அந்த குழந்தையினுடைய கன்னத்துல அப்படியே அந்த சங்கத்தை தொட்டு விட்டாரா. அப்பொழுது என்ன ஆச்சுன்னா, உள்ள இருக்கக்கூடியதான தத்துவங்கள் சப்தங்கள் எல்லாம் வெளியில தானா ஓடி வந்ததா. அப்படின்னு உலகத்தில் இருக்கிற சகல பிராணிகளுடைய இதயத்துல இருந்து கொண்டு அவ கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் எனக்கூடியதான எல்லா புலன்களும் கை கால் எழக்கூடியதான எல்லா உருப்படிகளையும் யாரால் தூண்டி கொண்டப்படுறதோ அப்படிப்பட்டதான பரமாத்மா எதிர்க்க இருக்கையில உங்களுக்கு நான் என்னத்தான் பண்ண முடியும், நமஸ்காரம் ஒன்றத்தான் பண்ண முடியும் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணி நிறைய ஸ்லோகங்களை ஸ்தோத்திரம் பண்றார். அப்புறம் பகவான் பார்த்து உனக்கு என்ன வேணும் கேட்டுக்கோன்னு கேட்கிற. என்ன கேட்கணும், என்ன ஆசையில வந்துருந்தீங்க, அப்பா மணியில வரணும்னு. அம்மா அதானே சொல்லி கொடுத்தா, அதானே பண்ணணும். இப்ப என்ன வேண்டாம், உங்கள்ட பார்த்த பிறகு எனக்கு மோட்சம் வரணும்னு இருக்கு, உங்களோட சேரணும், ஐக்கியமாகணும், சாயுஜ மோட்சம் வேணும்னு கேட்க பகவான் சொன்னாரா, நீ பண்ணினதோ காமிய கர்மா. மோட்சம் வேணுமேனா ஞானம் வரணும் அப்ப. அந்த ஞானம் எப்படி வரும், ஒரு ஆசான அடைஞ்சு மனசுல இருக்கக்கூடியதான ராகத்வேஷாதிகளை அடைஞ்சு அத பிறகு ஏக்க ஐக்கியமாக ஆகும் பொழுது அது சுத்தமான ஒரு அந்தக்கரணத்துல உபனிஷத் தத்துவங்களை கேட்டு அதற்கு பிறகு அதனால வரக்கூடியது ஞானம். அதோட மட்டுமல்ல, ஞானத்தை கொடுத்தேனையானால் மோட்சத்தை கொடுத்தேனையானால் நாலு பேர் என்ன சொல்லுவா, பகவான தியானம் பண்ணினதுமே மோட்சத்தை அடைஞ்சுட்டான், உலகத்துல வேற எதுவும் அடையல அப்படின்னு வந்துருமப்பா. ஆகையால் நீ பண்ணின கர்மாவுக்கு பலத்தை அனுபவிக்கணும். அதனால உயர்ந்ததான வெறும் இந்த பதவி இல்லை, துருவ பதவியே கொடுக்கணும். அப்பா மடிங்கிறது ஒண்ணும் இல்லை, பகவானை தியானம் பண்றவாளுக்கு என்ன கிடைக்கும், நீங்க என்ன நினைச்சிடோ என்ன வேணும்னு நினைச்சிடோ அதை விட ஆயிரம் மடங்கு வருஷத்தியான ஒரு பலம் கிடைக்கும். நீ அப்பா மடியத்தான் கேட்ட, நான் அதை கொடுக்கல, துருவ பதம் உலகத்தில் இருக்கிற எல்லா பிராணிகளும் உயர்ந்ததான ஒரு நிலையை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்து சாஸ்திரமான பதத்தை நீ அனுபவிப்பாய். ஆனால் எப்பொழுது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா போகங்களையும் அனுபவித்த பிறகு. என்ன, நீ ஆரம்பத்துல காமிய கர்மாவோட தான் ஆரம்பிச்ச, சாஸ்திரங்கள் எது வேணுமோ அதை அனுபவிச்சா அப்புறம் கொடுக்கணும். ஆகையால் எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு சொன்ன அதுக்கப்புறம் இந்த நாரதர் இதோட விடலை. அங்கிருந்து அங்கே போய் அப்பா கிட்டவே சொல்லிட்டாரு, நீங்க எந்த பையனை கீழே தள்ளி விட்டீடோ அவன் உங்களை விட நூறு மடங்கு வயிறுல வசந்து போயிட்டார். ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவன். என்ன பண்ணினார், சுருத்தியும் சுனிதியும் ரெண்டு பேரும் அழைச்சிட்டு நேராக காட்டுக்கு வர, இந்த குழந்தை என்ன பண்ணிட்டு தபஸ் பண்ணி பகவானை பிரத்யட்சம் பண்ணி எதிர்க்க வர வந்ததுமே அந்த குழந்தைக்கு வந்து ஆலிங்கனம் பண்ணிட்டு ஆத்துக்கு வந்து அந்த குழந்தைக்கு வளர்த்து அதுக்கு பட்டாபிஷேகம் பண்ணும் பொழுது ஆச்சு. அதுக்கப்புறம் 10,000 வருஷங்கள் ஆனந்தமாக ராஜ்யத்தை அனுபவிச்சு அதுக்கப்புறம் ஒரு நாள் அதுக்கப்புறம் ஞானத்தை அடைஞ்ச, ஞானத்தை அடைஞ்ச வைகுண்ட லோகத்துக்கு போறதாக உத்தராயண மார்க்கமாக போகும் பொழுது அப்ப என்ன பண்ணார், விமானத்துல இவர் அழைச்சுன்னு வந்து போயிட்டு இருக்க. அப்ப பாதியில விமானத்தை நிறுத்துங்கிற, ஏண்டான்னார், எங்க அம்மா எந்த வைகுண்ட லோகத்துக்கு போகலையோ அப்படிப்பட்டதான எனக்கு எது இப்பெல்லாம் உமன்ஸ் டே மதர்ஸ் டேன்னு சொல்றாங்க. அம்மாவுக்கு என்ன பண்றான்னு தெரியல, என்ன பண்ணினா அம்மா பண்ணினதான ஹெல்ப்புக்கு சகாயமாகும். வெறும்னு ஒரு ரோஜாப்பு கொடுத்து இன்னைக்கு மதர்ஸ் டேன்னு கொடுத்தா போருமா, நமஸ்காரம் பண்றது கிடையாது, வேற எதுவும் பண்றது. நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கிறத யோசனை பண்ணிக்கணும். ஒரு அம்மா நமக்கு பண்ணினதான ஒரு பதார்த்தத்துக்கு கைமாற பண்ண முடியுமா, தான் பட்டினியோடு இருந்து அந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டினால அந்த சமயத்தில் எதை வேணும்னு தெரியாத போனாலும் தெரிஞ்சிருந்து அந்த குழந்தை எப்படி வளர்த்தா, இதுக்கு ஏதாவது ஒன்றுக்கு உங்களால் கையாள பண்ண முடியும், கைமாறு பண்ண முடியுமா, அம்மாவாகட்டும் அப்பாவாகட்டும் ஒரு ஆசானாகட்டும் தெரியாத விஷயங்களை எத்தனை சொல்லி கொடுத்தார். அவர் சொல்லி கொடுத்த ரெண்டு வார்த்தை தானே ஜன்மா முழுக்க நிற்கிறது. இதை ஏதாவது ஒன்றுக்கு கைமாறு பண்ண முடியுமா, முடியாது. அப்ப என்ன பண்ணினா எங்க அம்மா தான் என்ன இந்த வழிக்கு கொண்டு வந்து கொடுத்தா. முதல் முதல்ல உபதேசம் பண்ணினவள்தான் மாத்ருதே ஓ பவா பிதே ஓ பவா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு கிடைக்கலைன்னா எனக்கு வேண்டாம்னாராம். அவ பார்த்த எட்டி பாரு மேல பிளேன்ல எட்டி பார்க்க முடியுமான்னு கேட்கக்கூடாது. பழைய நாள் பிளேன்னு வச்சுக்கிறேன். இப்ப ஆனா முன்னாலேயே இன்னொரு பிளேன் போறதாம். அங்க என்ன ஆச்சுன்னா அங்கே அம்மா அழைச்சிட்டு போறா திவ்யமான விக்கிரகத்தோட சகல ஆபரண கூட்டுதையா அம்மா முன்னால போயிட்டு இருக்கா. அப்படி போகும் பொழுது வைகுண்ட லோகம் வரைக்கும் அழைச்சுண்டு போய் என்ன பண்ணிவிட்டாலா வைகுண்ட லோகம் கொடுக்கல திருவஸ்வாமி. என்ன பண்ணினா இந்த பிரளய பரியந்தம் இந்த யுகம் இருக்கிற பரியந்தம் நீங்க இங்க துருவ நட்சத்திரமாக நீங்க இருக்கணும். ஏன்னா உலகத்தில் இருக்கிற சகல பிராணிகளுக்கு தெரியணும். ஏன் இப்படி யார பகவானை பிரார்த்திக்கிறாளோ பகவானுடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறாளோ அவளுக்கு கிடைக்கக்கூடியதான பதவி இது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படி எல்லோரும். அதனால தான் எல்லோருக்கும் தெரியக்கூடியதான துருவ நட்சத்திரமாக சாஸ்வதமா அவருக்க அந்த பக்தனுடைய ஸ்வரூபமும் பகவானுடைய ஸ்வரூபம் ஒண்ணு தான். ஆகையால் பகவானு என்னுடைய பெயரும் துருவன் பேர் வச்சுக்கோ அப்படின்னு ஆயிரம் நாமாக்கள்ல துருவன் தே ராஜா வருணோ துருவன் தேவோ பிரஹஸ்பதி துருவந்தைந்திரம் தாரகதாம் துருவம். இந்த துருவம்ங்கிறது வேதத்துல இருக்கிற பதம். அதனால வேதத்துல ஒவ்வொரு பதத்தையும் இப்ப சொல்லியிருக்கேன். ஆயிரம் நாமாக்களும் ஆயிரம் ருக்குகளை கண்டுபிடிக்கணும் நீங்க அப்படி இந்த துருவம்ங்கிற பதமும் அதுல இருக்கு அப்படின்னு பக்தனுடைய ஸ்வரூபம் வேதத்துல இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் அப்படிப்பட்ட தன் நாமாக்களை தவிரோ துருவகாங்கிற நாமாவோட நேற்று பார்த்தோம்.